விளங்குதா? அது மாதிரி இங்க உள்ளதன் மிகுதி, உள்ளதன் மிகுதி அது அமரர். அமரர் அமரர்னா மரணமே இல்லாதவன் அர்த்தம் இல்ல. நம்ம காட்டிலும் கூட கொஞ்சம் காலம் இருந்து சங்கடப்பட்டு கிடக்கும். ஆயுள் கூட நம்மளை விட அவ்வளவுதான், அவனுக்கும் இறப்பு இல்லைன்னு கிடையாது. எனவே இவ்வாறு ஆறு விதத்துல அந்த இலக்கணம் ஒரு சொல்ல மறுக்கு. இதுல உள்ளதன் குறைவு நிறைவுங்கிறது சம்பந்தம் சொல்லும் போது வராது, அது தேவையில்லை, அங்க அது அந்த இடத்துக்கு பொருத்தம் இல்லை. எனவே அதை இரண்டை கழித்து அந்த அந்நியத்துவம் இருக்கலாம், ஜஸ்ட் டிஃபரண்ட்னு சொல்ற மாதிரியா, அத உறவு பகை ரெண்டுல உடல அடக்கி மூணு என எடுத்துக்கொண்டு இந்த ஆராய்ச்சியை செய்தார்கள். அதுல சங்கரரும் ராமானுஜரும் அந்த நேத்துவிதம்ங்கிறதுக்கு என்ன பொருள், இன்மை பொருள் கொண்டனர், இன்மை பொருள் கொண்டனர். அப்போ இன்மை பொருள் கொண்டவர் இருவரெனின் அவர்களிடம் காணப்படுகின்ற வேற்றுமைதான் என்ன? ரெண்டு பேரும் இன்மை பொருள் சொல்றாங்கன்னா ரெண்டு பேரும் ஒரே மாதிரிதான் இருக்கணும். கருத்து எந்த வகையாலே வேறுபட்டது? எந்த வகையில சங்கரருக்கும் ராமானுஜருக்கும் கருத்து வேறுபாடு? இன்மை பொருள் எடுத்துக்கொண்டார்கள் அந்த சொல்லுக்கு. ஆனா வியாக்கியானம் மாறி போச்சு. எதுனால எதுனால அப்படின்னா அந்த இன்மைக்கு சங்கரர் இரண்டாவது இல்லை என்று கொண்டார், ராமானுஜரோ இரண்டாக இல்லை என்று கொண்டார். ரெண்டு வித்தியாசம் இருக்கா இல்லையா? இரண்டாவது இல்லை என்பதற்கும் இரண்டாக இல்லை என்பதற்கும் மிகுந்த வேறுபாடு. ரெண்டு இல்லைதான், ஒன்று விளங்குன மாதிரி தெரியலையோ. இரண்டாவது பொருள் இல்லை அப்படின்னு சொல்றாரு. அதான் கேவலம். கேவலம்னா ஒண்ணு, பிரம்மம் மட்டுமே, மோனோயிசம். யார் சொல்றது? சங்கரர். அவர் ஆனா இவர் ஜகத்ஜீவ பரம் என்று மூன்று உண்டு என்று எடுத்துக்கொண்டார் ராமானுஜர். ஆனா இவைகள்னா இந்த உயிரும் அந்த கடவுள் வசுதேவனும் இரண்டாக இல்லை. ரெண்டு ரெண்டு பொருள் இருக்கு, ஆனா தனித்தனியா இல்ல. ரெண்டு பொருள் இருக்கு, ஆனா எப்படி இருக்கு? தனித்தனியாக இல்லை. எப்படி இருக்கு? உடலும் உறுப்புமாக இருக்கிறது. எப்படி இருக்கு? உடலும் உறுப்புமாக. உடலும் உறுப்பு தனித்தனியா இருக்கும். இவன் தலை வந்துருச்சு வருது பின்னால காது அப்படின்னு சொல்ல முடியுமா? விளங்குதா? எனவே இந்த கை காலெல்லாம் உறுப்பு, இதெல்லாம் சேர்ந்தது உடம்பு. இன்னும் தனித்தனியா இல்லை, இதெல்லாம் எப்படி இருக்கு? ஒன்றாக. அதனால அவர் ஒரு வகையில் ஒன்று, ஒரு வகையில் வேறு என்றார். அப்போ மெய்கண்டார் என்ன சொன்னாரு? மெய்கண்டார் என்ன சொன்னாருமா? உங்களை தான் கேள்வி செஞ்சுட்டாங்க. நீங்க கேள்வி வைக்கணும், அங்க திருப்பீங்க இங்க திருப்பிடாங்க. பாத்தீங்களா? பார்க்கறது கூட தடை. அங்க பாக்காதீங்க, இங்க பாக்காதீங்க. இப்போ இந்த மெய்கண்டார் அவர் அண்மை பொருள் கொண்டார், அண்மை பொருள் கொண்டார். அண்மை பொருள் சொல்லும் பொழுது ஒரு வகையில் வேறு, ஒரு வகையில் ஒன்று அப்படின்னு தான் இவர் சொல்றார். அவரும் இதைத்தானையா சொல்றாரு? அவர் சொன்னா சரி, இவர் சொன்னா தப்பா? அப்படியாமா? இறைவனும் உயிர்களும் ஒரு வகையில் ஒன்று, ஒரு வகையில் வேறு அப்படிதான் நம்ம சொல்றோம். அதுதானே அவர் ராமானுஜன் அந்த மனுஷன் அதுதானே சொல்றாரு. அவர்களுக்குள் காணப்படுகின்ற வேற்றுமையாவது அவர் ராமானுஜர் அதை தாதான்மியமாய் கொண்டான். ரெண்டுக்குள்ள உதவு என்ன சொன்னாரு? தாதான்மிய சம்பந்தம், குணகுணி சம்பந்தமாய் சொன்னார். உடலும் உறுப்புக்கும் என்ன சம்பந்தம்? குணகுணி சம்பந்தம். ஆனா இங்க நாம சொல்றது என்னது? அத்திவித சம்பந்தம். எனவே அது வேறு இது வேறு. எனவே அவர் கண்டது தர்க்கத்தில் சமவாய சம்பந்தம் சொன்னார். நாம அத்திவித சம்பந்தம். எனவே இந்த மாத்வாச்சாரியா சொன்னது சையோக சம்பந்தம், சங்கரர் சொன்னது ஐக்கியம். எனவே இந்த அத்துமிதம் என்பது ஐக்கியம் அல்ல, அது சமவாயம் அல்ல, அல்லது சையோகமும் அல்ல. ஒன்னும் விளங்கல. சம்பந்தங்கள் எல்லாம் படிக்கணும், எல்லாரும் சம்பந்தம் ஆயாச்சு. அத்விதம் என்பது ஒன்றாதல், வேறாதல், உடனாதல், இந்த மூன்று நிலைக்கும் ஒருங்கே சேர்ந்த நிலை. அவன் கலப்பினால் ஒன்று, பொருள் தன்மையால் வேறு, செலுத்தும் தன்மையால் உடன் என்று இந்த மூன்று நிலையும் சேர்ந்ததுக்கு பேர் தான்யா அத்திவீதம். நீங்க ஒண்ணு ஒன்னா சொல்லி கிடைக்கல என்று சொல்வதுதான் யாரு? மெய்கண்டார். எனவே இந்த மூன்று நிலையும் வேதத்திலே பேசப்படுகிறது. அந்த வேதம் இறைவன் சொன்னதானால் மூன்றும் சரி எனக் கொள்வது பக்தி. அதுக்கு இவர் அவ்வாறு சொல்வதற்கு பிரமாணம் எது? இந்த மெய்கண்டார் இந்த வேத வாக்கியம். வேதம் எது? வேதம் என்பது சூத்திரம் போல, ஆகமம் என்பது பாடியம் போல. சூத்திரம் விளங்கட்டா எதை படிக்கணும்? பேருரை, விரிவுரைய படிக்கணும், அப்பதான் விளங்கும். அவர் படிச்சாரு, விளங்கி சொன்னார். புரியுதா? எனவே மத்தவங்க கொண்டது பிரஸ்தானத்ரயம். பிரஸ்தானத்ரயம் அதனால அது அவர்களுக்கு மயக்க அறிவை தந்தது. எனவே இந்த முதல் பகுதியில உயிருக்கும் இறைவனுக்கும் உள்ள சம்பந்தம் சொன்னார். இறைவன் இந்த உயிர்களோடு எப்படி நிற்கிறான்? நிற்பவன் யாரு? இறைவன் யாரோடு நிற்கிறான்? உயிர்களோடு. அப்ப அங்க அவை என்பது எது? உயிர்களை குறித்தது. சேதன பிரபஞ்சம் ஒன்னாம் நூற்பால் அவை என்பது அசேதன பிரபஞ்சம், சட உலகு. இங்க அறிவுலகு. எனவே இந்த உயிர்களோடு அவையாய் தானேயாய், அவையே தானேயாய். ஆனா சூத்திரத்தில் அவையே தானேயாய்ன்னு இருக்கு. அத ஏன் இரட்டுரம் ஒழிந்து கொள்ள வேண்டும் என்றால் மாணாக்கருக்கு விளங்குதற் பொருட்டு. அப்படி செஞ்சுதான் ஆவணும் கட்டாயம் இல்லை, விளங்கணும்னா சொல்லு. அவையே தானேயாய் என்று சொன்னாலே போதும். இரண்டு பேர்கள் இருக்காங்க, இருவரும் ஒன்றாய் வந்தனர்னா உடனாய் வந்தார் சொன்ன அர்த்தம். உடனாய் வந்தார் என்றாலே இரண்டு பேரும் வேற வேற அர்த்தம். அவங்க பிரிஞ்சு வரல, ஒன்று பேரும் ஒன்னா சேர்ந்து வந்தாங்கன்னு அர்த்தம். ராமன் ராமனுடன் வந்தான், ராமனுடன் வந்தான். வந்தவன் யாரு? ராமனுக்கு வேறானவன் தான் அர்த்தம். ராமனுடன் வந்தான். எனவே ராமன் வேறு, உடன் வந்தவன் வேறு என்பது தானே வரப்படும். அது மட்டுமல்ல, இரண்டு பேரும் தனித்தனியா வரல. எனவே ஒன்றாதலும் வேறாதலும் உடனாதல் என்ற சொல்லிலேயே வரப்படும். அது பற்றி அவையே தானேயா என்றான். அது மாணாக்கருக்கு நல்லா விளங்கணும்னா அதை ரெண்டு தடவை சொல்லிக்கப்பா அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவ்வளோதான், சொல்லித்தான் ஆகணும் கட்டாயமா. உங்களுக்கு அதே விளங்கணும்னா அப்படியே வச்சுக்கலாம், விளங்குதா? எனவே இங்க இந்த அத்துவிதத்தை சொல்லி அப்படி நின்று கொண்டு அவன் என்ன செய்கிறான், இந்த ஆன்மாக்கள் செய்த வினைக்கு தகுந்தாற் போல தனு கரண புவன போகங்களை கொடுக்கிறான் என்றார். அது இரண்டாவது பகுதி, இரண்டாவது அதிகரணம். இருவினையின் போக்குவரவு புரிய ஆணையின் இருவினையில் என்னது, ஆணையின் இருவினையில் என்ற சொல்லுதான் இரண்டாவது அதிகரணம். ஆணை என்பது அந்த திரோதான சக்தி. எரிவினையில், எனவே எரிவினையின் அப்படின்னாலே வினையை ஏதுவாக கொண்டு அப்படின்னு அர்த்தம், ஐந்தாவது வெற்றி. எனவே அந்த ஆன்மாவினுடைய பக்குவம் எது கொண்டு அறியப்படுகிறது, அறிவின் தரம் எது கொண்டு அறியப்படுகிறது, செயல் கொண்டு அறியப்படுகிறது, செயல்தான வினை. எனவே அதற்கு தகுந்தாற் போல அவன் கொடுக்கிற மார்க் பரிசு அது என்னது, அதான் தனு கரண புவன போகம், அதான் கொடுக்கிறான் என்பதை சொன்னார். அப்புறம் மூணாவது பகுதியில இந்த பிறப்பை ஒரு முறையான் தருவனோ அல்லது மீள மீள தருவனோ என்றால், ஏன்னா ஒரு பிறப்பு தான் சொல்லக்கூடிய மதங்கள் நிறைய இருக்கு, அவர்களை மறுத்து மலம் நீங்கும் வரை மீள மீள தருவான் என்று சொல்வது மூணாவது பகுதி. அதான் புரிய போக்குவரவு புரிய என்பது, புரிதல் என்ன, புரிதல் என்ற சொல்லுக்கு என்ன பொருள், மீள மீள மேற்கொள்ள, மீள மீள மேற்கொள்ள. போக்குவரவு புரிய, புரியுதா, புரியுதான்னு கேட்க மாதிரிதான் அதுக்குதான். எனவே அந்த ஆன்மாக்கள் மரம் நீங்கிற வரைக்கு பிறந்து கொண்டே இருப்பான், அதை அந்த பிறவி அவன் கொடுத்து கொண்டே இருப்பான். இது மூணாவது பகுதி. இதையெல்லாம் அங்க இரண்டாவது பகுதியை சொல்லும் போது ஆணையின் இருவினையின் சொன்னமா இல்லையா, ஆணையின் இருவினையின் அதான் அங்க முக்கியமான பாயிண்ட். அதுலதான் நமக்கு முதல் காரணம் துணை காரணம் சொல்லப்படுகிறது. நிமித்த காரணனுக்கு எது முதல் காரணம் துணை காரணங்கிறது எங்க சொல்லப்படுது, இரண்டாவது அதிகரணத்துல. பாச உண்மை எங்க சார் இருக்குன்னு கடைசியில் காட்டப்படாது, சூத்திரத்தை முடிஞ்சிட்டு இந்த இரண்டாவது அதிகரணத்துல இருக்கு. ஆணியின் எருமினையில், எனவே வினைக்கு தகுந்தாற் போல தனுகரண புவன போகங்களை கொடுப்பாங்கிறோம்ல, அது என்பது மாயை, மாயை உண்மை தனுகரண புவன போகங்கள் என்பதாலும், எரிவினை என்பதால கண்ம உண்மையும் அங்க பெறப்படுகிறது. எனவே அது பாச உண்மை ஆயிற்று. எஞ்சி ஆணவம் முதல் இதுல சொல்லியாச்சு இல்லையா, அதனால மிச்சம் ரெண்டும் இதுல சொல்லியாச்சு. அது அதுல மாயை முதற் காரணம், கண்மம் துணை காரணமாக. அப்புறம் நான்காவது, இதையெல்லாம் எதை கொண்டு கொடுப்பான் என்பது, அது நீக்கமின்றி நிற்பன், நீக்கமின்றி நிற்பன் என்பதை அங்கு சொல்கிறார். அதாவது இதையெல்லாம் எதை கொண்டு கொடுப்பான்னா, அவனை விட்டு பிரியாத அவனுடைய சக்தி, சக்தியை கொண்டு செய்வான். எனவே அந்த சக்தி எது அப்படின்னா, எந்த உயிர்களுக்கு புறப்பொருளை, புறப்பொருள் எது, ஆன்மாவுக்கு புறப்பொருள் எது, பாசம், உறவு பொருள் சிவம், அதானே மூணு பொருள் அதானே. எனவே அது உலகத்தை உணர்த்துவது, புறப்பொருளை உணர்த்துவதாகிய திரோதான சக்தியோடு பிரிப்பின்றி நிற்பான் என்பது. எனவே இதெல்லாம் எதை வச்சு தருவான், அவனை விட்டு நீங்காத திரோதான சக்தியை வச்சு தருவான். எத இந்த ஆன்மாவுக்கு பிறப்ப. எனவே அந்த திரோதான சக்திக்கும் அவனுக்கும் உள்ள உறவு என்ன? தாதான்மியம். அதான் நீக்கமின்றி நிற்பது என்பதும் தாதான்மியம் சமவாயம் என்பதும் ஒன்றுதான். எனவே இந்த இரண்டாவது நூற்பாவில் நமக்கு என்ன சொல்லியிருக்கிறாரு? புனருப்பவம் வருவது சொல்றாரு. அதை கூறும் முகத்தான் அந்த இறைவனுக்கு முதல் காரணம் எது, துணை காரணம் எது என்ற பாச உண்மையும் சொல்கிறார். எனவே இந்த இரண்டாவது நுட்பா பாச உண்மையும் இறைவனுடைய இலக்கணமும் கூறுவது ஆயிற்று. இறைவனுடைய இலக்கணம் என்ன? ஐந்தொழில் செய்தல். அது இங்க சொல்றதா இல்லையா? எனவே இந்த இரண்டாம் நூற்பாவில் ரெண்டு செய்தி என்ன சொல்லி, என்ன செய்தினா பாச உண்மை இறைவனுடைய இலக்கணம். அப்போ நாம சொன்ன மாதிரி பெயர் மாத்திரையா சொன்ன ஒன்னாம் நூற்பாவில் சொன்ன இறைவனுக்கு இங்க இலக்கணம் வந்துச்சா இல்லையா? அப்புறம் நிமித்த காரணனுக்கு துணை காரணம் முதல் காரணம் எதுங்கிறது சொல்லியாச்சு. யாருக்காக இந்த உறவையும் சொல்லியாச்சு இல்லையா? அப்போ இறைவனுக்கும் அந்த சக்திக்கு உள்ள உறவு என்னெல்லாம் சொல்லி அதெல்லாம் அத இந்த புனருற்பவத்தை சொல்லும் போது ஏய்வு பற்றி இதெல்லாம் சொல்கிறார். அப்புறம் மூணாவது நூற்பாவில் அது இறைவனுடைய இலக்கணத்தை உறுதி செய்கின்ற உயிர் உண்மை கூறுவது. இறைவனுடைய இலக்கணத்தை உறுதி செய்கின்ற உயிர் உண்மை, உயிர்கள் உண்டு என்பதை சொல்வது. அந்த உயிர் இல்லைன்னு சொன்னா போன நூற்பாவில் இரண்டாம் நூற்பாவில் பார்த்த மாதிரியா இறைவன் இலக்கணம் அது பொய்த்து போகும். ஏன்னா இறைவனுடைய இலக்கணத்தை எதன் மேல் வைத்து உறுதி செய்தார்? உயிர் மேல. அதனால இரண்டாம் நூற்பாவில் பார்த்தீங்கன்னா முதல் அதிகரணத்தில் இந்த உயிர்களோடு கலப்பினால் ஒன்றாயும் பொருட்தன்மையால் வேறாயும் செலுத்தும் தன்மையால் உடனாயும் நிற்பான் என்று முதல் அதிகரணத்திலும் இந்த உயிர்களுக்கு அவைகள் செய்த வினைக்கு தகுந்தால் போல பிறவிகளை கொடுப்பான் என்று இரண்டாவது அதிகரணத்திலும் இந்த உயிர்களுக்கு அந்த ஆணவ மலம் நீங்கும் வரை மேடமேட பிறவியை தருவான் என்று மூன்றாவது அதிகரணத்திலும் இந்த உயிர்களுக்கு புறப்பொருளை உணர்த்துகின்ற திரோதான சக்தியோடு பிரிப்பற நிற்பான் என்று நாலாவது அதிகரணத்திலும் அந்த இறைவனுடைய இலக்கணத்தை உயிர் மேல் வைத்து உறுதி செய்தமையான் அந்த உயிர் அந்த இலக்கணத்தை உறுதி செய்கின்ற உயிர்மை என்றார். அதனால இங்க ஆன்மா உண்டா என்பதை உறுதி செய்வது. அப்போ இங்க இந்த மூணாம் நூற்பாவில் மேற்கோள் ஒன்று, மேற்கோள் ஒன்று, மேற்கோள் என்னது? சொல்ல வந்த கருத்து, கருத்து நாம சொல்ல வந்த கருத்து ஏதுனா அதற்கு காட்டுகின்ற காரணங்கள், அதுக்கு காட்டுகின்ற அந்த கருத்து அப்படி சொல்வதற்கான காரணங்கள். எனவே இந்த மூன்றாம் நூற்பாவில் மேற்கோள் ஒன்று, அது எது? மூணாம் நூற்பாவுக்கு மேற்கோள் என்னது? ஆன்மா உலகு கூட்டுவின் பொருள்கோள். அந்த ஆன்மான் முடியுதா இல்லையா? அதை முதல்ல வச்சு ஆன்மா உலகு என்பது மேற்கோள். ஆன்மா உண்டு சொல்றது. அதுக்கு ஏதுக்கள் எத்தனை? எட்டு ஏதுக்கள், ஏழு அதிகரணம், எட்டு ஏதுக்கள்.